أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. أفلا يتدبر القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்திற்குரிய சம்பந்தமாக திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தின் 183, 184, 85 வசனங்களில் உள்ள சில விளக்கங்களை நம்ம தொடராக சொன்னோம். இன்னும் இந்த ரமலானில் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானில் நாம் நம்முடைய வழக்கத்தில் இல்லாத அதிகாலை உணவை உண்பதை பரக்கத்தான உடனே சொல்கிறார்கள். தசஹரு, நீங்கள் சஹர் உண்ணுங்கள், பரக்கத்தன், சஹர் உணவிலே பாக்கியம் நிறைந்திருக்கிறது, அருள் இருக்கிறது என்கிறார்கள். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் யாரும் சாப்பிட கிடையாது, காலையில் ஒரு 3:30 யாரும் சாப்பிட மாட்டோம். ஆனால் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சாப்பிடுங்கள், அது அருளுக்குரியதுங்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரமலான் மாதத்தை சாப்பிடக்கூடிய உணவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் அதில் இறங்குகிறது என்பதை சொல்கிறாங்க. இன்னும் சொன்னாங்க, வேதக்காரர்களும் நோன்பிடித்தார்கள். நேரத்தில் அந்த ஆயத்தை சொல்லி காட்டினோம், உலகத்தில் வந்த எல்லா மூமியிலும் நோன்பிடிச்சாங்க. அப்போ வேதக்காரர்கள் நோன்பிடிப்பவர்கள் இரவிலே உண்ணுகிற உணவோடு நிறுத்தி கொண்டு அதிகாலை உணவை உண்ண மாட்டார்கள், அதனால் அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளிலும் பழக்க வழக்கங்களிலும் வேதக்காரர்களுக்கு மாற்றமாக எல்லா விஷயத்தையும் செய்கிற பழக்கமுடையவர்கள், அதனால் அவர்கள்ட்ட இந்த பழக்கம் இருந்ததாகவே நீங்கள் சஹர் உணவை உண்டு கொள்ளுங்கள். அந்த சஹர் உணவு என்பது கடைசி பகுதியில் உண்பதை நலவாக நல்லதென்று சொல்கிறார்கள். நீங்கள் சஹர் உணவை பிற்படுத்தியும் நோன்பு நிரப்பலை அதற்கு நேரத்தில் முற்படுத்தியும் செய்யக்கூடிய காலத்திலெல்லாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் அப்போ நாம் நோன்பு பிடிப்பது நன்மை, அந்த நன்மையிலையும் சஹர் உணவை அதனுடைய கடைசி நேரம், அதாவது உதாரணமாக இப்போ வந்து 3:20 என்று சொன்னால் அந்த 3:20 இருக்க அந்த நேரத்தில் முடிக்கிறது. அப்போ 9 என்றால் நாம் நினைக்கிற மாதிரி சோறு தான் திங்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல இரவை நல்லா சாப்பிட்டு விட்டாலும் அந்த கடைசி நேரத்தில் ஏதேனும் சில பேரித்தம்பளம் போன்ற அல்ல நமக்கு தேவையான ஏதாவது சில சிறிய உணவுகளை உண்பதை நாம் கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூல் அது பரக்கத்துக்கிறாங்க. அப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க, இந்த சஹர் உணவை கடைசி நேரத்தில் உண்பதும் அது பரக்கத்துக்குரியன்னு சொல்கிறார்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த உணவை வேதக்காரர்கள் செய்ய மாட்டார்கள், நீங்கள் அதை கடைபிடியுங்கள். அதை நீங்கள் எந்த காலமெல்லாம் கடைசி நேரம் வரை பிற்படுத்துகிறீர்களோ, சஹருடைய நோன்பு தரப்பில் அவருடைய நேரத்தில் கரெக்டாக முற்பட்டு செய்கிறீர்களோ, நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருக்க சொல்கிறாங்க. இது நேரம் நம்ம சொன்ன விட்ட விஷயம் ஒரு விஷயம். அடுத்து ரமலான் காலங்களில் இரத்தம் குத்தி வாங்குவது, இரத்தம் எடுப்பது, இவெல்லாம் இரத்த தானம் செய்கிறாங்களோ அது மாதிரி இரத்தம் சில நேரங்களில் நமக்கே இயல்பாக உடலில் சில கோளாறு சிலருக்கு ஏற்படும். அப்போ இரத்தத்தை எடுத்தால் தான் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று இருந்தால் இரத்தத்தை எடுத்துக்கொள்ள குற்றம் இல்லை. அப்போ இரத்தம் குத்தி எடுப்பதனாலையும் நோன்பு முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் அம்சலதாசர் ஆரம்ப காலத்தில் சொன்னாங்க, யாரேனும் இந்த நோன்பு எடுத்துக்கொண்டு இரத்தம் குத்தி வாங்கினார் நோன்பு முடிந்து போயிட்டாங்க. பிறகு சரதாசர் அந்த சட்டத்தை மாற்றிட்டாங்க. அப்போ இரத்தம் குத்தி எடுப்பதனால நோன்பு முடியாது, அதனால் நமக்கு இடையூறு இல்லை என்று இருந்தால் அப்போ எல்லாருக்கும் ஒரு சருத்து என்ன, பயணம், நோய், இரத்தம் குத்தி வாங்குதல், அது மாதிரி பெண்களில் கர்ப்பமுற்ற பெண்களை சொல்கிறமா இவங்களுக்கெல்லாம் எப்போ இதில் இடையூறு இல்லை என்று இருந்தால். அதுபோல் இன்னொரு விஷயம், வாந்தி எடுத்தல். நாம் உண்ட பிறகு நாம் அந்த வாந்தி நம்மளை அறியாமலே வாந்தி வந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் சில சமயங்களில் உண்ட உணவு வாந்தி எடுத்தால்தான் நாம் சரியாக நோன்பு முடிக்க முடியும், இதெல்லாம் முடியாது, சில கஷ்டம் ஏற்படலாம், அந்த மாதிரி கட்டத்திலே வாந்தி எடுக்கலாம், நாம வாந்தி வர வைத்து வழி எடுத்துடலாம், ஆனால் தேவையில்லாமல் வாந்தி எடுக்கக்கூடாது. ஆக இப்போ நம்ம சேர்த்து விட்ட விஷயங்களில் 3 என்னதே, 1 சஹருடைய உணவை உண்பதை நாம் கட்டாயமாக முக்கியமான சுன்னத்தாக கொள்ள வேண்டும். நம்ம ஏற்க எஞ்சிக்கும் போது முடியாமல் அவசியம் வேற, நமக்கு எழுந்திருக்க முடியும், எழுந்த பிறகும் நாம் சோம்பல் இல்லாத தேவையில்லை என்று விட்டுவிடக்கூடாது. அது பறக்கத்துக்குரிய உணங்கிறான். மட்டுமில்லாமல் பகல் காலங்களே நாம் வசித்திருப்பதற்கு அது ஒரு பலமாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. வேத காலத்துக்கு மாறு செய்வது, இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதற்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரமதான் மாத்திரம்தான் குரான் இறங்கியது நம்ம சொன்னோம். அதனால் இது சம்பந்தமான சில வரலாறுகளையும் சில முக்கியமான விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள். 40 வயது வரை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கவில்லை. மக்கோடு மக்களாக ஒரு சாதாரண மனிதராகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் மக்களில் அவர்கள் வித்தியாசமாக நற்பண்புக்குரியவர்களாக நேர்மையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மக்களுடைய இந்த மோசமான வாழ்க்கைகளை, அநியாயம் அக்கிரமான அசிங்கமான வாழ்க்கைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்து வருந்தித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே உள்ள ஹிரா என்ற குகையிலே போய் தனியாக இருந்தார்கள். அப்ப அந்த குகையிலே ஒரு நாள் பல நாள் தங்கியிருக்கிற போதுதான் ஆரம்ப காலங்களில் அவங்களுக்கு கனவு, நல்ல நல்ல கனவுலாம் ஏற்படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஜிப்ரீலை அனுப்பி வைத்தான். அப்ப ஜிப்ரீல் தான் மலக்குகள்ல தலைமையான மலக்கு. நாம நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமான்ல ஆமந்து பில்லா, அல்லாஹ்வை நம்புகிறேன், ஓ மலாயிக்கத்தி, ஈமானுடைய இரண்டாவது கடமை. ஈமானுடைய இரண்டாவது கடமை, ஒவ்வொரு முஸ்லீமும் 6 விஷயங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி இல்லைனா மூமி நான் முஸ்லீமா இருக்க முடியாது. 6 விஷயம் என்னது? அல்லாஹை நம்புவது. எப்படி நம்புறது? அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான், வானத்தில் உள்ள அரிசி இருக்கிறான். நம்ம நாட்டில் சொல்ற மாதிரி அல்லாஹ் தூண் இருக்கிறான் தூண்டில் இருக்கிறான் கிடையாது. அது ஹிந்து மதத்துடைய கொள்கை, இஸ்லாமிய கொள்கை. அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், வானத்தில் அரிசி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றான், இன்னல்லாஹ ஸ்தவால் அர்ஷ், அல்லாஹ் வானத்தில் அரிசியில் அமைந்திருக்கிறான் சொல்றான். ஆனால் நம்ம நாட்டிலெல்லாம் முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா இதை அல்லாஹ் எங்கே இருக்கட்டும் தூணில் இருக்கிறான் திரும்பி இருக்கிறான். அது மாதிரி நாகூர் ஹரிஃபான்னு சொன்னால் இஸ்லாமிய பாடகர்னு வச்சுக்கிறாங்க, என்ன எழுதி கொடுத்தாலும் படிப்பார். அவருடைய பாடலில் என்ன செய்கிறாரு, அல்லாம்பார் திடீர்னு அம்மாம்பார், அகிலத்தால் உலகத்தால் கிருபி செய்கிற அல்லாம்பார், திடீர் உலகத்தால் வர செய்கிற அம்மா பீரம்மாம்பார். அப்போ அவருடைய பாடல் படிக்கிறாள். அதனால் அவர் இஸ்லாமிய எங்கும் நிறைந்து வாழும் அல்லாஹ் அல்லாங்கிறார். அப்போ இந்த மாதிரிலாம் இஸ்லாமிய நம்பிக்கைங்கிற பேரில் தவறான நம்பிக்கை. நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க, நாட்டில் பார்த்தா நம்ம ஒரு முஸ்லீம் உரிமை சந்திக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறோம். காபிர சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, வணக்கம். பார்த்தீங்களா, அவன் கடவுளையும் இப்படி தான் வணங்குறான், நம்மளையும் வணங்குறான். அப்போ காபிரி கொள்கை என்ன, நீனும் ஆண்டவன் நானும் ஆண்டவன், கழுதியும் ஆண்டவன் குதிரையும் ஆண்டவன் கல்லும் ஆண்டவன் மண்ணும் ஆண்டவன். அப்போ எல்லாமே கடவுளுங்கிற தத்துவம் அவன் உள்ளது. ஆனால் இஸ்லாமிய தத்துவத்தில் கடவுள் என்பவர் எல்லா இடத்துல இருக்கிற நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு நம்பினால் அவன் அல்லாஹ்வுடைய பரல காஃபிராயிடுவான். ஏதோ ஒரு ஆயத் குர்ஆன்ல பல இடங்கள் நல்லா சொல்றான், அல்லாஹ் வானத்தில் உள்ள அரிசியில் இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வை நம்பும் போது நம்பிக்கை எப்படி அமையணும், அல்லாஹ் அரிசியிலே இருக்கிறான். அப்ப அரிசியில் இருக்க நடத்தும், அரிசியில் இருந்தாலும் அந்த அரிசி என்பது மிக பிரம்மாண்டமான வானமையோட பெருசு நல்லா அரிசி சொல்றது. அவர் அங்கே இருந்தாலும் அவனுடைய பார்வை, அவனுடைய கேள்வி எந்த நேரத்திலும் யாரும் தப்ப முடியாது. உதாரணம் பாருங்க, இன்னைக்கு மனுஷங்களுடைய வீடு டிவி, டிவியில் ஒருத்த மனுஷன் எங்கேயோ இருந்து பேசுகிறான், பல ஆயிரக்கணக்கான அப்பாலுக்கு இருந்து அதை நம்ம இங்கிருந்து பார்க்குறோம். இதெல்லாம் சாதாரண உலகத்தில் மனுஷன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள். அப்போ அல்லாஹ் அரிசியாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய தன்மை, அல்லாஹுடைய ஆற்றல் வலிமை எல்லாம் மனிதனுக்கு நேர் மாற்றமாறு. அப்போ அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், அல்லாஹ் வானத்தில் அரிசி இருக்கிறான், அரிசி இருந்து கொண்டு எல்லோரையும் எல்லா நேரத்திலையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இப்படி நம்பணும். இந்த நம்பிக்கை நம்ம நம்ம பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும், மனை மக்களை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இந்த நம்பிக்கை நம் நாட்டில் நிறைய மக்களுக்கு இல்லை. அதனால் எங்கும் இருக்கிறான், தூணில் இருக்கிறான், துரும்பு இருக்கிற நம்பிக்கை இருந்தால் முஸ்லீம் நம்பிக்கை இல்லை, காவிரி நம்பிக்கை. அப்போ காவிரி நம்ம செயல் காவிராக மாறிடும். அதனால் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அடுத்து மலக்குகள், ஈமானுடைய ரெண்டாவது கடமை மலக்குகள். அப்போ மலக்குகள் யாரு, அவர் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறான், மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஜின்னுகள் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ உலகத்தில் முக்கியமான படைப்பு அல்லாஹ் சிறந்த படைப்பு இந்த மூலம் சொல்றான், மனிதன் ஜின் மலாய்க்கா. மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறவர்கள். மலக்குகளுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. எவ்வளவு மலக்கு இருக்கிறான்னு கணக்கு யாரும் தெரியாது. பல லட்சக்கணக்கான மலக்குகள் வரவும் போகாம இருக்கிறாங்க, அதனால் மலக்குகளுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாது. அப்போ மலக்குகளில் இருக்கிற மனம் மலக்கள் நம்பணும். மலக்கு யாரு? மாணவர் அல்லாவுக்கு, அல்லாவுடைய சொந்தமானவர்கள். அவர்கள் தூய்மையாக்கப்பட்டவர்கள். அவங்க எல்லாம் அல்லாஹ் சொல்ற வேலையை தவிர எதையும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் மலக்கள் சொல்வேன்னு சொல்லி காட்டுறான். அவர்கள் எல்லாது முக்கரமூன், அவர்கள் சங்கைக்குரிய சிறந்த அடியார்கள். அவர்கள் அல்லாஹ் ஏவியை தவிர வேற எதையும் செய்யவே மாட்டார்கள். ஹதீஸ்ல அவர் ஒளியினால் படைக்கப்பட்ட சொல்றான், அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் மலக்களை பொதுவாக நம்பணும், அதே போல குறிப்பாக நம்பணும். மலக்களை பேர் சொல்லி குறிப்பாக நம்ப வேண்டிய மலக்குகள்ல ஜிப்ரீல் ஃபர்ஸ்ட். ஜிப்ரீலுடைய டியூட்டி என்னன்னா அல்லாஹ்விடத்தில் உள்ள செய்தியை அல்லாஹ் இந்த வானத்திலிருந்து பூமி கொண்டு சேர்க்கிற ஜிப்ரீல் வேலை. அடுத்து மீகாயில், இஸ்ராஃபில், மூன்று மலக்கு முக்கியம் இருக்கிறான். மீகாயில் காற்று மழை இது இதுக்கெல்லாம் பொறுப்பானவர். இஸ்ராஃபில் சூர் உலகக்கூடிய பொறுப்புக்குரியவர். இது போக ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் உயிரை வாங்குவதற்கு மலக்கள் மூத்து வச்சிருக்கான். இஸ்ராயல்லாம் கிடையாது, நம்மளால இஸ்ராயல் மாதிரி இருக்கான்னு சில மக்கள் யாராவது சொல்றாரு. அப்ப இஸ்ராயல்ங்கிற மலக்குங்கிறது அது நம்ம ஹதீஸ்லேயே குரான்லயே கிடையாது. அது வேதத்துல பைபிள் மாதிரி புக்கில் இருக்கிறத வர குரான் ஹசில இல்லை. அப்ப மலக்கள்ல முக்கியமான மூணு மலக்குகள் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல். அதுபோல ஒவ்வொரு மனிதரும் அவரவர்கள் செய்கிற நன்மை தீமையை பதிவு செய்யற மலக்கு இருக்கிறாங்க. ரகீப் அத்தீ ரெண்டு மலக்கு இருக்கிறாங்க. அவங்க நம்ம என்ன சொன்னாலும் செய்தாலும் அவங்க பதிவு செய்யக்கூடியவர்கள். அந்த மாதிரி நரகத்தில் உள்ள மலக்கு மாலிக், அவர் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிற மலக்களை பேர் சொல்லி நம்பணும். அப்ப மலக்கு ஈமானுடைய கடமை முதல்லது அல்லாஹ், ரெண்டாவது மலக்கு, மூன்றாவது தூதர்கள், நாலாவது வேதம், அஞ்சாவது உலகத்துல நமக்கு நடக்கிற நன்மைதுமே அல்லாஹ் நடக்குது, ஆறாவது மரணத்திற்கு எழுப்பப்படுவோம் என்று நம்பிக்கை. இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துல முக்கியமானவை. இந்த நம்பிக்கையில ஒரு நம்பிக்கை நமக்கு தவறிட்டா நம்ம மூமின் முஸ்லீம் இல்லை, அல்லாஹ் நம்பி ஆக மாட்டோம். அல்லாஹ்வை நம்புவது மாதிரியே இதையும் நம்பணும். அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதுல தனித்து இருக்கிற போது திடீர்னு ஜிப்ரீல் வருகிறார்கள். வந்த உடனே அவங்க சொன்னது முதல் வார்த்தை என்னது? இக்ரா படி. அப்ப முதல் முதல்ல அல்லாஹ்விடத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அறிவிக்கப்பட்ட முதல் வாக்கு படி என்றுதான். அப்ப படி என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இயல்பான பழக்க சொல்றாங்க, மா நபி காரியன், எனக்கு படிக்கலாம் தெரியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயது வரை யாரிடத்திலும் படித்ததில்லை, யாருக்கும் அவங்க மாணவரே இல்லை. அப்ப அல்லாஹ் தான் ஆசிராக இருந்து படிச்சு கொடுக்குறான். படி என்று சொன்ன உடனே அவங்க சொன்ன படிக்க தெரியாது. அப்ப ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை இருக கட்டி அணைத்து பிடிக்கிறார்கள். ஒரு தடவைக்கு, இரண்டு தடவை, மூன்று தடவை கட்டி அணைத்து, ஒவ்வொரு தடவை படிக்க தெரியாது, படிக்க தெரியாது, படிக்க தெரியாது. மூணாவது தடவை கட்டி அணைச்சுட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், கலக்கல் இன்சான் பில் அலக், இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம் அல்லம் இன்சான் பில் கலம் அல்லம் இன்சான் மாலம் யாலம்னு தொடரா ஒரு 5 வசனத்தை இறக்கி வச்சான். அப்ப குர்ஆன்ல முதல் முதல்ல இறங்கிய வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி தான். ஆனா குர்ஆன்ல இருக்குதா? முதல்ல இருக்குதா? குர்ஆன்ல இல்ல. குர்ஆன் சரி யாரும் படிக்கிறதே இல்லை, கேள்வி இந்த மாதிரி கேள்வி வர்றதும் இல்லை. நீங்க குர்ஆனை படிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்குது? ஆவுது பிஸ்மில்லா சொன்னோட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப உலகத்திற்கு முத முதல்ல இறங்குறது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக்கு தான் இறங்குச்சு. அப்ப இந்த ஆயத்து இறங்கினோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தவர் ஜிப்ரீல், நமக்கு வந்த செய்தி அல்லாஹ்விடத்திலிருந்து குர்ஆன் வந்திருக்கிறது என்றெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அப்ப அவங்க புதிய ஒரு மனுஷனை பார்த்தவொடனே பயந்து கொண்டு அவங்க வீட்டுக்கு வருகிறார்கள். ஹதீஜா அடுத்து வந்து, ஹதீஜாவே என்னை போர்த்தி போடுங்கள், என்னை போர்த்தி போடுங்கள் சொல்லி போர்த்து சொல்றாங்க. அவங்களும் மூடி போட்டுவாங்க. அதுக்கு பிறகுதான் என்ன நடந்து கேட்கும் போது விஷயம் சொல்றாங்க. அப்பதான் ஹதீஜா சொன்னாங்க, அல்லாஹ்வின் ஆணையாக அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். ஹதீஜா சொன்ன ஆறுதல், கல்லா லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதன், நீ கவலைப்படாதீங்க, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான், உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏன் என்றால் உங்களுக்கு சில நல்ல பண்புகள்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம அப்படிதான் யாரே அவர் நல்லா சொல்ல உங்களுக்குலாம் ஒன்றும் வராதுங்க, நீங்க யார் தெரியுமா சில பண்பு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி ஹதீஜா என்ன பண்பு சொல்றாங்க, நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், வழி தெரியாம வரக்கூடிய வழிகாட்டுகிறீர்கள், இயல்பான விபத்துகள் ஏற்பட்டு விட்டால் விபத்தில் ஏற்பட்டவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்குகிறீர்கள், சொந்த பந்தத்தை அரவணைத்து வாழுகிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொல்லல, நீங்க 5 தொழுறீங்க, ரமதாசன் நோம்பு பிடிக்கிறீங்க, நீங்க ஜகாத் கொடுக்குறீங்க, அதெல்லாம் சொல்ல குரான் அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் இல்லை. அப்ப ரசூல் மக்காவில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. அவ ஆரம்பத்தில் அவங்க நபியாக அல்ல ஆக்குமே படின்னு மட்டும்தான் சொன்னான். அந்த படின்னு சொன்ன படிச்சு வந்த உடனே அவங்க யார் என்னன்னு தெரியாம இந்த விஷயத்தை சொன்ன அவங்க தான் ஆற சொன்னாங்க. இல்ல யாச்சுங்க ஆறு என்ன சொன்னாங்க? வல்லாஹீனா. ஆனா கலிஜா முஸ்லீமா இல்ல. என்ன சொன்னாங்க? அல்லாஹுங்க ஆணையாக. அபூஜான்னு சொன்ன அல்லாஹ் தான் சொன்னான். அப்ப அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் நம்புறவங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாது. அவங்களை எப்படி நம்பணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம் அதை மாதிரி நம்ம உதாரணமா சொன்னோம். என்ன சொன்னோம்? நம்ம நாட்டில் தூளில் வைக்கிறான் துரும்பி இருக்க நம்பிக்கிட்டே தூளுதான் ஒருத்தன் நோ பிடிச்சான் ஜகாத் என்னெல்லாம் நல்லா ஒரு ஆளுக்கும் நன்மை இல்லை. அப்ப என்ன செய்வான்? எல்லாம் மறுமையில சொல்றான் மறுமையில வருகிற போது அவன் நம்பிக்கை சரியில்லாமல் செய்த எல்லா செயலையும் நாம் கண் முன்னால் காட்டுவோம். மலை போல செய்து வருவான், அதை புழுதி போல மாற்றி விடுங்கிறான். அவன் நம்முடைய செயல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரமாகி அதுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் நம்பிக்கைகள்லாம் சரியா இருக்கணும். அந்த நம்பிக்கை சரியா இருந்தா தான் நமக்கு அல்லாஹ் இடத்துல நன்மை கிடைக்கும். அப்ப கதீஜா அல்லாஹ் நம்பி இருந்தாலும் அவங்க முஸ்லீமா இருக்கிற அப்ப என்ன செய்தாங்க என்ன நடந்து கேட்டுட்டு அந்த காலத்துல வரக்கத்து நௌஃபல் என்று ஒருவர் இருந்தார். அவர் அறியாமை காலத்து மக்கள் சற்று வித்தியாசமாக அவர் இஞ்சியில் யூத கிறித்தவராக மாறி இஞ்சியலை படித்துக் கொண்டார். அவரிடத்தில் அழைத்து போறாங்க, வாங்க ஒரு ஆள் இருக்கிறாரு விவரமான ஆள்ட்டு அவற்றை போய் உங்க நடந்தது கேப்போர் சொல்லி ரெண்டு கூட்டு போறாங்க. அப்ப மனைவி வயசு கூடவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசா இருக்கும் போது அவங்களுக்கு 40 வயசு, அப்ப ரசூலுல்லாஹி 40 இருக்கும் போது அவங்க 55 வயசு, நல்ல ஒரு அளவு பக்குவமா இருந்தாங்க. அதனால என்ன செய்தா அவங்களும் பயந்துடாம கணவரை கூட்டு போறாங்க பாருங்க. அப்ப பெண்கள் அவன் கணவருக்கு ஆறுதலாக இருந்துக்கிறாங்க. அந்த மாதிரி கூட்டு போய் அந்த வரக்காட சொல்றாங்க, உங்களுடைய சகோதரன் மகன் ஏதோ பார்த்து விட்டு வந்து என்னன்னு கேளுங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு தனியா இருந்தேன், அப்படி இருக்கிற போது ஒருவர் வந்தாரு, அவர் என்னை படி என்று சொன்னார், படிக்க தெரியாது என்று சொன்ன, என்னை கட்டி பிடித்தார், ஒரு முறைக்கு மூன்று முறை நடந்தது, எனக்கு என்னவோ அழிவில் பயப்படுகிறேன். அவெல்லாம் பயப்படாதீங்க பாருங்க, யாருக்கு வகி வந்துச்சோ அவருக்கு வகி தெரியல, அது குர்ஆன் தெரியல, ஜிப்ரீல் தெரியல. ஆனால் வேறு ஒருவர் சொல்கிறார், உங்களுக்கு வந்தவர் ஜிப்ரீல், வாழ்க்கெல்லாம் தலைவராகிய ஜிப்ரீல் என்பவர் வந்தார். அவங்க அவர் படித்த பாசையில் நாமூஸ் இருந்துச்சு, நாமூஸ் அரபி ஜிப்ரீங்கிற மாதிரி அந்த மொழியில் நாமூஸ் நாமூஸ் வந்தார். அவர் அல்லாஹ்விடத்தில் செய்தி கொண்டு வந்திருக்கிறார், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த செய்தியை மக்களத்தில் போய் சொல்ல வருகிற போது மக்கள் உங்களை எல்லாம் நாடு கடத்துவார்கள், ஊரை விட்டே வெளியாக்கிடுவாங்க. அப்ப ஆச்சரியமா கேட்டாங்க, என்னையா என் மக்கள் நாடு கடத்துவார்கள்? ஏன் ஆச்சரியப்பட்டாங்கடா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆறுதுக்கு முன்னால் முஹம்மதுங்கிற பேர் மட்டும் இருந்த காலத்துல அந்த மக்கள் எல்லாம் அவர் மேல் ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அவர் சொல்லி அந்த விஷயத்துக்கு தீர்வு காண்பாங்க. அப்ப நேர்மையாளவர், நம்பிக்கையானவர், உண்மையாளர் சொல்லி பாராட்டிட்டு இருந்தாங்க. அதனால ஆச்சரியமா கிட்ட என்ன என் மக்கள் வெளியாக்குவாங்களான்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஒன்னு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாரெல்லாம் இந்த மாதிரி அல்லாஹுடைய செய்தியை போய் சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் நிலைமை. அதனால உன்னை உன்னுடைய மக்கள் வெளியாக்குற காலத்தை நான் ஆரோக்கியமா இருந்தா உனக்கு நான் உதவியும் செய்வேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அல்லாஹ் கடைசி தூதராக உலகம் முடிகிற காலம் வரைக்கும் அவங்க தான் அல்லாஹ்வுடைய, அவங்க சொன்னதான் மார்க்கம். அவங்க சொன்னதுக்கு மாத்தமா யாராவது சொன்னாலோ செய்தாலோ முஸ்லீம் இல்லை. இவ்வளவு உத்தரவாதம் உள்ள ஒரு சிறப்பான ஒருவருக்கு வகி வந்தது தெரியல, ஜிப்ரீல் வந்தார் என்பது புரியவில்லை, அல்லாஹ் தான் நமக்கு குர்ஆனுக்கு சொல்லியிருக்கா என்று தெரியல. அப்ப இவங்க ஏன் தெரியல என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 42 அத்தியாயம் 52 படிச்சு பாருங்க. 42 அத்தியாயம் 52 வசனத்தை அல்லாஹ் சொல்றான், நபியே உன்னை நான் நபியாக தேர்வு செய்து இந்த வகியை இந்த செய்தியை நான் தருகிற போது உனக்கு கிதாப் என்றால் வேதம் என்றால் என்ன என்று தெரியாமலே இருந்தாய், ஈமான் என்றால் என்ன என்று தெரியாமலே இருந்தாய். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வரையில ஈமான்டா என்னன்னு தெரியல. அல்லாஹ் சொல்றான், மா குந்த தத்ரீ மல் கிதாப் வல் ஈமான், உனக்கு வேதம் என்றால் என்ன என்றும் ஈமான் என்றால் என்ன தெரியாமலே இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க தெரியாதனால, அப்ப அன்றைக்கு குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால இஞ்சில் இருந்தது. அப்ப எல்லா காலத்திலையும் அல்லாஹ் செய்த ஒரு நடைமுறை சுன்னத் என்னன்னு சொன்னா வேதத்தை இறக்கி கொண்டே இருந்தான். அவன் எல்லா காலத்திலையும் என்ன என்ன மொழி பேசினார்களோ அந்த மொழியில் அல்லாஹ் ஒருவரை தூதராக தேர்வு செய்து அந்த மொழியிலேயே அல்லாஹ் வேதத்தை இறக்கி அந்த மக்களுக்கு வழிகாட்டுறான். அப்ப இந்த தொடர்ல தான் கடைசி நபியாக அரபு மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்த முகமது சல்லாவுக்கு அரபு மொழியில குரானை அல்லாஹ் இறக்கினார். அப்ப இந்த விஷயத்தை அவர் தான் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌராத் இன்ஜில் படிக்காததால் அவர் தெரியல. ஆனால் அவர் இன்ஜில படிச்சதுனால் அதுல இருக்குது கடைசி காலத்துல இன்ன கோத்திரத்துல இன்ன ஒரு வருவார், அவருடைய அடையாளங்கள் எல்லாம் இவைகள் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக வருவார், அவர் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லும் போது அவரை மக்கள் நாடுகடத்துவார்கள் என்ற செய்தி எல்லாம் இன்ஜில இருக்கு. அதை படிச்சதுனால அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதத்தை படிக்காதனால அவர்களுக்கு ஈமான் என்றா என்று தெரியவில்லை, வந்தவர் யார் என்று தெரியவில்லை, இறங்கியது குரான் என்று தெரியல. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று நாம் சொல்கிற அந்த நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரமாக வேண்டுமானால், அல்லாஹ் சொன்ன வேதத்தில் அல்லாஹ் தன்னை பத்தி எப்படி சொல்ல தெரிஞ்சு செய்யணும். அல்லாஹ் நம்பியிருக்கிறான், அதனால் தொழுகிற, நோம்பிடிக்கிற, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரவான தரமாட்டான். எப்போ தருவான்? அல்லாஹ்வை நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் வானத்தில் உள்ள அரசு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவன் எப்போதும் பார்க்கிறான் கேட்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆகவே நான் நம்புகிறேன். அப்படி நம்பணும். தொழுகிறேன், ஏன் தொழுகிறேன்? அல்லாஹ் தொழுகையில் ஐவேளை கடமையாக்கி, அது தொழுகை கடமையாக்கி, அது ஐந்து நேரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி செய்து காட்டியிருக்கிறார்கள். நோன்பு ஏன் பிடிக்கிறேன்? அல்லாஹ் குர்ஆனில் நோன்பு பிடிங்கள் சொல்லியிருக்கிறான். இப்படியே ஒவ்வொன்றாக நாம் எதை சொன்னாலும் செய்தாலும் அவை அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று நாம் தெரிந்து செய்தால்தான் அல்லாஹ்விடத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கும். இல்லை என்றால் நாம் செய்கின்ற செயலுக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் நாளை மறுமையிலே நம்ம சொர்க்கம் செல்வதற்கு பகரமாக நரகம் செல்ல வேண்டிய துர்பாக்கியம் ஏற்பட்டு. ஆனால் இந்த விஷயம் நல்ல கவனத்தில் கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிற, 40 வயது வரை தெரியல. அப்ப குர்ஆன் இறங்கிய பிறகுதான், அந்த குர்ஆனை படித்த பிறகுதான் அவளுக்கு உண்மையான நிலை தெரிகிறது. அதற்கு பிறகுதான் கதீஜா ஏற்றுக்கிறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை, முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவாரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு பிறகுதான் கதீஜா முஸ்லீமாறாங்க. இன்னைக்கு முஸ்லீம் வரலாற்றிலேயே பெண்களில் முதல் முதல் இஸ்லாத்தவங்க யார் என்று கேள்வி கேட்டான்னு சொல்லுவா கதீஜா. அப்ப இஸ்லாத்துக்கு முன்னாலேயும் பேர் கதீஜா தான், பிறகு கதீஜா. பேருனால இஸ்லாத்துல முக்கியத்துவமே கிடையாது, அரபு பேர் அவ்வளவுதான். யூதர்களுக்கு எல்லாம் அரபு பேர் வச்சிருப்பான். அதனால பேரை வைத்துக்கொண்டு ராமத்துல்லா, அப்துல் காரு, அப்துல் ரஹ்மான், அப்சத்தான் சொல்ல சொர்க்கம் போக முடியாது. ஏன்னா இந்த பேருனால எந்த வகையான முக்கியத்துவம் இல்லை. என்ன ஆகணும்? அந்த பேருக்குரிய அறுத்தாளர்கள் நன்மை நமக்கு கிடைக்கன்னு சொன்னா நாம் அல்லாஹ்வை ரசூலை அவங்க சொன்ன மாதிரி தெரிந்து செய்யணும். அதை இதுதான் முதல் முதல் வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் இறங்கியதான் வரலாறு. இந்த குர்ஆனை இறங்கிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல யாரும் சொல்லல, கதீஜா சொன்னாங்க, ஒரு ரெண்டு பேரும் சொன்னாங்க. பிறகுதான் அவர்கள் மூடிக்கொண்டு வீட்டில் படுத்த கிடந்தாங்க. அல்லாஹ் யாயுகள் முத்தஸ்திர், போர்த்தி கொண்டு தூங்கக்கூடியவர் எழுந்திருக்கும், எழுந்திரு, பாந்திர ரப்பக ஃபக்கபிர், மக்களெல்லாம் போய் நீ என்னை பற்றி எச்சரிக்கை செய், அல்லாஹ் மிக பெரியவன் சொல்லு, தகை ரியாபக்கூடிய ஆடை சுத்தப்படுத்திக்க என்று அல்லாஹ் சொல்லி நீ படுத்துக்கான ஆயத்திறக்கல, மக்கள்கிட்ட போய் சொல்லு நல்லா சொன்னான். அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி சொல்லும் போது யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், முஸ்லீம்கள், மூமின்கள். யாரெல்லாம் மறுத்தார்களோ அவர்களெல்லாம் காபிர்கள், இறை நிராகரிப்பாளர், நரகத்துக்குரியவர்கள். அப்ப குர்ஆனை படிச்சு பார்த்தா எல்லா நபிமார்களும் செய்த பணி ரெண்டு படி முக்கியமா. முதல்ல பஷீர் நதீர், நதீர் என்றால் எச்சரிக்கை செய்பவர், பஷீர் என்றால் நற்செய்தி சொல்பவர். அல்லாஹ்வை ஏற்று ஒழுங்கா செயல்படாத நரகம் என்ற எச்சரிக்கையும், ஏற்று செயல்படுவதற்கு சொர்க்கம் என்ற நற்செய்தி சொல்லக்கூடியவர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் அந்த வஹியை சொன்ன பிறகு யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவெல்லாம் முஸ்லீம்கள், அதை மறுத்தவர்கள் காஃபிர்கள். இந்த வரிசையில நம்ம பல தடவை கேள்விப்பட்ட செய்தி, முதல் முதல்ல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தில் அவர்களுடைய தகப்பன் அப்துல்லா, அப்துல்லாவுடைய அண்ணன் அபுலஹப், ரசூலுடைய தகப்பனால் பிறந்தவங்க 10 பேர் உண்டு. அதுல அபூலஹப் ஒருத்தன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்னைக்கு அபூலஹப் விருந்து வச்சான், மீலாத் விழா கொண்டாடினான், பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் கொண்டாடினான். தான் சொந்த காசுல சோறாக்கி போட்டு ஏழைக்கெல்லாம் கொடுத்து ஒரு அடிமையும் உரிமை விட்டான். யாரு? அபூலஹப். அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, நபி பிறந்தாருக்கு இல்ல முகமது பிறந்தார். நம்ம தம்பிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சந்தோஷத்துல, ஏன்னா அவங்க பெண் குழந்தை பிறந்த அதெல்லாம் துர்க்கிரியா நினைப்பாங்க. ஆண் குழந்தை பிறந்த சந்தோஷம் நினைப்பாங்க. ஆண் குழந்தை தம்பிக்கு பிறந்த உடனே அந்த சந்தோஷத்துல விருந்து வச்சான், விருந்து வச்சு ஒரு அடிமை உரிமை விட்டான். இந்த அபூலஹப் தான் முதல் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியாகவும் மாறினான். அவன் மீலாவிழா கொண்டாடினானே தவிர, அவன் மீலாவிழா கொண்டாடிய அவன் அவங்க வளர்ந்து இந்த குரான் வந்து இறங்கிய பிறகு அவங்கெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நான் ஒரு செய்தி சொல்ல போறேன். அந்த செய்தி சொல்லி என்ன கேட்டாங்க, நான் என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த மலை அடிவாரத்திலிருந்து எதிரிகள் உங்களை தாக்க வர்றாங்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. நாங்க நம்புவோம், நீ போய் சொல்றது கிடையாது, நீ வாழ்க்கையில உண்மை தான் சொல்லியிருக்கிற, அதனால போய் சொல்றது இருக்க மாட்டேன் நம்புறோம்னு சொன்னாங்க. அப்பதான் ரசூலா சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு நாளை எச்சரிக்கை செய்கிறேன், மறுமை நாள் என்று மனத்திற்கு ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் இந்த உலகத்தில் நாம் செய்த எல்லாவற்றையும் கேட்கப்படும், அதை அல்லாஹ் எனக்கு வகை அறிவித்து சொன்ன உடனே அந்த சபையில் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க, யாரும் ஏத்து பேசல. அபூலஹப் தான் ரெண்டு கை நிறைய மண் அள்ளினான், மண் அள்ளி தப்பல் லக் அலி ஜமாத்தனாகாதான்னு எரிஞ்சான். அட நாசமா போவ, இதற்காக வேண்டி எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாயின்னு எரிஞ்சான். நல்ல கவனிங்க, யாரு? மீலாது விழா கொண்டாடியவன். அவன் பிறந்த நாள் விழா கொண்டாடினவன் என்ன செய்யறான், அவங்க நபியாக ஆகி அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மறுமை வாழ்க்கை நம்ப சொன்ன உடனே ரெண்டு கை நிறைய மண் அள்ளி எரிஞ்சான். நீங்க குர்ஆன படிச்சீங்கடா, குர்ஆன்ல லஹபுன்னு அத்தியாயம் இருக்கு. அந்த லஹபுங்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான், அத்தப்பத்தியதா அபி லஹபின் பத்தப்பு, அபு லஹபு ரெண்டு கையும் நாசமாகட்டும், அவனும் நாசமா போகட்டும். பாருங்க, மீலாது விழா நடத்தினால சொர்க்கம் இருந்தா அல்ல என்ன சொல்லுவான், அபூல மண்ணல் எரிஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, மீலாத கொண்டான் அதனால சொர்க்கம் சொல்லல. அவன் நாசமா போறவன் நெருப்பில் அவன் கருகுவான், ஜுவாலையுடைய நெருப்பில் அவன் கருகுவான் அல்ல சொன்னான். குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் ஒரு ஆள் பேரை சொல்லி நரகவாசல்ல சொல்றான். என்ன செய்தான், அப்ப அபூலஹப் மாதிரி ஆட்கள் எல்லாம் குல்யா ஐயுஹல் காஃபிரூன், நபியே நீங்க கூப்பிடுங்க காஃபிர்களே என்று கூப்பிட்டு, லா அபூது மா தாபுதூன், நீங்கள் எதை யாரை வணங்காதே நான் வணங்க மாட்டேன். அப்ப காஃபிருக்கும் முஸ்லிமுக்கும் அல்ல ஒரு அளவு சொல்றான். என்னது காஃபிர் என்றால், யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த வகையையும் அதனுடைய வகையை சொல்லி அல்லாஹ் யார் எங்கே இருக்கிறது சொன்ன அந்த செய்தியை நம்புறாங்களோ அவங்கெல்லாம் மூமின், யாரெல்லாம் மறுத்தாங்களோ அவங்க காஃபிர். நம்ம நாடு மாதிரி இந்த ஏரியாவிலலாம் முஸ்லீம், அந்த ஏரியாவிலாம் காஃபிர் அப்படி கிடையாது, அப்படி நம்ம நாட்டை சொல்லிக்குவோம். ஆனால் மக்காவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் பிறந்து வளர்ந்து அதே ஊரில் தான் அல்லாஹ் நபி ஆக்கிறான். அப்போ அதே ஊரில் தன்னுடைய மாமா மச்சான் அண்ணன் அந்த அவங்களுடைய பெரிய தகப்பனா சிறிய தகப்பனா எல்லாம் இருந்தாங்க. அப்போ எவ்வளோ சொந்தக்காரங்களாக இருந்தாலும் யாரெல்லாம் நீ அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் தான் வழக்கத்தை ஏற்றுக்கிட்டா அவன் முஸ்லீம், யார் ஏற்றுக்கொள்ள காஃபிர், இதை நம்ம நல்ல மனசிலாக்கணும். ஆகவே மனிதன் உலகத்தில் பெறுற பாக்கியத்தில் மிகப்பெரிய பாக்கியம் ஈமான் தான். நம்ம உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட படைப்பில் சிறந்த படைப்பு மனுஷன். எதனால? பகுத்தறி இருக்கனால. இந்த பகுத்தறி உள்ள மனிதன் அல்லாஹ்விடத்தில் எப்போ சிறந்தன மாறுறான், அவன் எப்போது அல்லாஹ் கொடுத்த வகையை குர்ஆனை படிக்கிறான் அப்போதான் சிறப்பிற்குரிய மாறுறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயம் சொல்றான். என்ன சொல்றான்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை போய் மக்களுக்கு படிச்சு காட்டும் போது இந்த அபூலஹப் மாதிரி கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை மறுக்கிறான், எதிர்க்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல கொஞ்சம் கவலை, என்னடா அல்லாஹ்வுடைய வேதத்தை சொல்றோம், அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிக்கிறோம், இதை வெறுக்கிறாங்களே எதிர்க்கிறாங்களே என்ற ஆத்திரத்தில் மனசு சங்கடப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அஃராயித்த மனிதர்கள் இல்லா ஹவாஹு அஃபாந்த தக்கூர் அலை வக்கீலா. நபியே, நீங்க சில பேர் இருக்கிறாங்க இது மனிதன் யாரெல்லாம் தாங்க விரும்புறத மனசுல வர்ற ஆசையை வச்சு வணங்குறானோ அவனை எல்லாம் கடவுள் அல்ல, மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் மனசுல நினைக்கிறீங்களா? அவங்கள பார்க்கலாங்க கேட்கல நினைக்கிறீங்களா? அவங்க பார்க்கவும் இல்லை, நீங்க சொல்ல கேட்கவும் இல்லை. இன்னும் இல்லா கல்லா நாம் அவர் ஆடு மாடு ஒற்றகங்களை போன்றவர்கள் இல்லை இல்லை. பல் ஹும் அதல்லு சபீலா, அதை விடவும் மிகப்பெரிய கேடுகட்ட வழிவடைவர்கள் சொல்றான். அந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் மனிதன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் யார் என்றால், அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு வழிமுறைகளையும் ஏற்று அதன்படி செயல்பட்டவன் தான் அல்லாஹ்ட்ட மனுஷன். இதுக்கு மாத்தவர்கள் அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் உருவத்தில் மனுஷனா இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆடு மாடு ஒட்டகங்களை விட கேடுகட்டவரான். ஆடு மாடு ஒட்டத்தை போல சொல்ல, அதை விட மிக மோசமான வழியில் நடக்கக்கூடியவன். ஏண்டா, ஒரு ஆட்டுக்கு இருக்கிற அறிவு, மாட்டுக்கு இருக்கிற அறிவு, ஒட்டகத்துக்கு மனுஷனுக்கு இல்லை பாருங்க. ஏண்டா, ஒரு ஆட்டை வாங்கி ஒரு நாலு நாளைக்கு தீனி போட்டு வளர்த்து அவுத்து விட்டுட்டா அடுத்த இடத்துல மேய்ஞ்சுட்டு நம்ம வீட்டு தேடி வந்துடும். நம்ம ரோட்டில் போனால் கூட கழுத்தில் ஆட்டு கழுத்தில் நிறைய பேர் கயிறு சுற்றி விட்டுருவாங்க. கொஞ்ச தூரம் போய் கை சுட்டோம் நேரம் ஓடி பின்னாலே வரும் பாருங்க. ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுனா வெளியே மேய்ஞ்சிட்டு கரெக்டாக வீடு தேடி வந்துடும். அப்போ ஒரு நாலஞ்சு நாள் தீனி போட்டதுனால அதை வாங்கி பாதுகாத்ததுனால அவருக்கு நன்றி கடனோடு வீடு தேடி வந்து அடைந்து விடுகிறது. அப்ப அல்ல இதை சொல்றான், ஆட்டுக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இல்லாட்டி போனா இவன் கேடு கட்ட பயக்கிறான். தனக்கு யார் பாதுகாக்கிறா வளர்க்கிறா என்று தெரிந்து அவனுக்கு நன்றி செய்யக்கூடிய பிராணியை விட மனுஷன் மோசமா இருக்கிறான். அப்ப பாருங்க, அல்லா யோசி பாருங்க, அல்ல நம்ம எப்படிலாம் படைச்சிருக்க, நம்ம வந்த இடத்து யோசி பாருங்க, ஒரு சிறிய துவாரத்திலிருந்து அல்ல வெளியாக்கி இருக்கிறான். அவன் வெளியே வந்து விழுந்த உடனே அல்ல தாழி மார்பகத்துல பாலை உண்டாக்கிட்டான். சுபஹானல்லாஹ், அந்த பாலை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான், மலத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையே இருந்து வருகிறது. மலத்துடைய நிற வேற, இரத்தத்துடைய நிற வேற, இந்த ரெண்டுக்கு இடையில வெள்ளையான பால் வருது. சாயவும் ஷராபுங்கிறா குடிப்பதற்கு சுவையான பால். இன்றைய வரையில மெடிக்கல்ல மருத்துவத்தில் சொல்லக்கூடிய எல்லா ஆய்விலையும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலை விட வேற சக்தியான உணவே இல்லைங்கிறான். அப்ப எங்கிருந்து வந்துச்சு? அப்ப இவ்வளவு சத்தான உணவை அல்ல பாலை எப்படி உற்பத்தி ஆக்கினான்? இதுல எல்லாம் பெரிய அல்லாஹ் சொன்ன பெரிய அறிவாளிகளுக்கு சிந்தனைக்கு பெரிய அத்தாட்சி இருக்கிறான். அப்ப மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே வந்து விழுந்த உடனே தாய் மார்பகத்துல பால் வச்சு கொடுக்க வச்சான். வானம் பூமி உலகம் என்னெல்லாமோ அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்ப இவ்வளவு செய்தவனை மறந்து விட்டு விட்டு அல்லாஹ் அல்லாஹ் சென்று உதவி தேடக்கூடிய அல்லாஹ் அல்லாஹ் அழைக்கக்கூடிய இருக்கிறான அவன் மிருகங்களை விட கேடு கட்டவன் அல்லாஹ் சொல்றான். ஆகவே அருமை சகோதரர்களே, நாம் உண்மையான ஒரு முஸ்லீமாக ஒரு மூமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமடைந்து அல்லாஹ்விடம் நாம் நன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணமடைகின்ற வரை அல்லாஹ் எதையெல்லாம் கடமையாக்கியிருக்கிறானோ, நோன்பு, தொழுகை, ஜகாத், ஹஜ் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறான், ரசூல் என்ன சொல்லியிருக்கிறான் என்று தெரிந்து அதன் அடிப்படையை பின்பற்றினால்தான் நாளை மறுமையில் நமக்கு பலன் தருமே தவிர, இதற்கு மாற்றமாக நான் உலகத்திலே வாழ்ந்து என்ன நல்ல அமல்கள் செய்திருந்தாலும் நாளை மறுமையில் பலன் இல்லாமல் போய்விடும். எனவே அருமை சகோதரர்களே, நாம் நம்முடைய எல்லா செயல்களும் அல்லாஹ்விடத்தில் முறையான அங்கீகாரம் பெற்று நாளை மறுமையில் சொர்க்கம் பெறுவதற்கு ஒவ்வொரு மார்க்க விஷயங்களை தெரிந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று வேண்டி உரையை நிறைவு செய்கின்றேன். ஆகுதாவான் ரபில் ஆலமீன்.